நான்காவது, தேவனுடைய கடைசி கால திருச்சபை. தேவனுடைய ஜனங்கள் அவரது கற்பனைகளை கைக்கொள்வர். தரையிலிட்டு மிதிக்கப்பட்ட பிரமாணத்தை உயர்த்தி பிடித்து கொண்டும் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவயவ ஆட்டுக்குட்டியை உலகத்திற்கு காண்பித்துக் கொண்டும் இருக்கின்ற ஒரு சபை பூமியிலே தேவனுக்காக இருக்கின்றது. திறப்பிலே நின்று கொண்டு திறப்பானதை அடைத்து பூர்வ முதல் பாழாய்கிடந்த ஸ்தலங்களை கட்டுகின்ற சபை நிகழ்காலத்தில் உலகத்திலே ஒன்றத்திலே ஒன்றே ஒன்றுதான் இருக்கின்றது. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு இயேசுவின் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகின்ற மீதமான ஜனத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற வர்ணனையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த ஒரே ஜனத்துக்கு விரோதமான ஒரு கண்டன குரலை எழுப்பாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாயிருப்போமாக. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நிலைநாட்டுகிறதற்கும் சத்தியத்தை போதிப்பதற்கும் தங்களது திறமைகளில் வேறெதற்கும் இரண்டாவதாக ஒப்பிடப்பட முடியாத, எல்லாவற்றையும் விட மேம்பட்ட நிலையிலுள்ள ஒரு விசேஷித்த ஜனம், ஒரு சபை பூமியிலே தேவனுக்கென்று இருக்கின்றது. என் சகோதரனே, ஏழாம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபைதான் பாபிலோன் என்று உபதேசித்துக் கொண்டிருப்பாயானால் நீ தவறிழைக்கின்றாய். அவர்கள் இயேசுவை பற்றின சாட்சியை உடையவர்கள். முடிவு சமீபித்துக் கொண்டிருக்கும் போது உலகத்திற்கு கடைசி எச்சரிப்பை கொடுக்கும் பணி நீட்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போதும் தேவன் தமது வழிநடத்துதலினால் மூன்றாம் தூதனுடைய தூதின் பணியுடன் அதன் தொடக்கத்திலிருந்து இணைத்தே தந்துள்ள சாட்சியாகமங்களின் தன்மையையும் செல்வாக்கையும் பற்றியதான ஒரு தெளிவான அறிவை, நிகழ்கால சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் பெற்றிருக்க வேண்டியது அந்த அளவிற்கு மிகவும் முக்கியமானதாயிருக்கின்றது. மனிதர்கள் திட்டத்தின் மேல் திட்டத்தை வகுக்கலாம். சத்தியத்திலிருந்து மனிதர்களை கவர்ந்து கொண்டு போக சத்துருவானவன் நாடலாம். ஆயினும் சகோதரி உவைட் மூலம் கர்த்தர் பேசியிருக்கின்றாரென்றும் அவரிடத்தில் ஒரு தூதையும் கொடுத்திருக்கின்றாரென்றும் விசுவாசிக்கின்ற அனைவரும் இந்த கடைசி நாட்களில் வரப்போகின்ற அநேக வஞ்சகங்களிலிருந்தும் பாதுகாப்பாயிருப்பார்கள். தரிசனங்களை பெறுவதாக சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் எழும்புவார்கள். தரிசனம் தன்னிடத்திலிருந்து வந்திருக்கிறதற்கான தெளிவான ஆதாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அயல் நாடுகளிலும் அமெரிக்காவிலும் ஜனங்கள் அதிகமதிகமாக இதை குறித்து தவறான வழியில் நடத்தான வழியில் நடத்தப்பட இருப்பதால் வேறு எந்த ஆதாரத்தின் அடிப்படையிலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அவர்களது சிறப்பு அடையாளமான வேதாகம உபதேசங்கள்
1844 கடந்து போய்க் கொண்டிருந்த நேரம் பரலோகத்தில் நிகழ்வருகின்ற பரிசுத்தஸ்தல சுத்திகரிப்பின் காரியமும் பூமியின் மீதுள்ள தேவனுடைய ஜனங்களின் உறவை தீர்மானிக்கின்ற காரியமும் திகைப்புற்ற நமது கண்களை திறக்கின்றதான மாபெரும் நிகழ்வுகளின் ஒரு காலகட்டமாயிருந்தது. அதனோடு முதலாம் இரண்டாம் தூதர்களுடைய தூதுகளும் தேவனுடைய கற்பனைகளும் இயேசுவின் விசுவாசமும் என்று பொறிக்கப்பட்டிருந்ததான கொடியை விரித்து காண்பித்த மூன்றாம் தூதனுடைய தூதின் காரியமும் கூட திகைப்புறச் செய்கின்ற நமது கண்களை திறக்கின்றதான மாபெரும் நிகழ்வுகளின் ஒரு காலகட்டமாயிருந்தது. அவரது சத்தியத்தை நேசிக்கும் ஜனங்களால் பரலோகத்தில் இருப்பதாக காணப்பட்ட தேவனுடைய ஆலயமும் தேவனுடைய பிரமாணய பிரமாணம் அடங்கிய பெட்டியுமே இந்த தூதின் கீழாக இருந்த சிறப்பு அடையாளங்களில் ஒன்றாக இருந்தது. நான்காம் பிரமாணமான ஓய்வு நாளின் வெளிச்சம் தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறவர்களின் பாதையில் தனது பலமான ஒளிக்கதிர்களை வீசியது. துன்மார்க்கரின் அழியும் தன்மை ஒரு சிறப்பான பூர்வ அடையாளமாகும். பூர்வ சிறப்படையாளங்கள் என்ற தலைப்பின் கீழ் இதற்கு மேலாக என்னால் வேறெதையும் நினைவிற்கு கொண்டுவர இயலவில்லை. ஏழாம் நாள் அட்வென்டிஸ்டுகளின் தனித்தன்மை வாய்ந்த ஊழியம். கர்த்தர் தமது பிரமாணத்தின் களஞ்சியங்களாக நம்மை ஏற்படுத்தியிருக்கின்றார். உண்மையான எச்சரிப்புகளுடனும் கடிந்து கொள்ளுதலுடனும் ஊக்கத்துடனும் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய புனிதமான நித்திய சத்தியத்தை அவர் நம்மிடம் ஒப்படைத்திருக்கின்றார்.
ஏழாம் நாள் அட்வென்டிஸ்டுகள் தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு ஜனக்கூட்டமாக உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். சத்தியம் என்னும் மாபெரும் சம்மட்டியைக் கொண்டு அவர்களை உலகமாகிய கல் சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுத்து தன்னுடனான தொடர்புக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். அவர்களை தமது பிரதிநிதிகளாக ஏற்படுத்தி இரட்சிப்பின் கடைசி ஊழியத்தில் தமது தூதுவர்களாக இருக்கும்படி அவர் அழைத்திருக்கிறார். அழிவுக்குரியவர்களிடம் நம்பிக்கொடுக்கப்பட்டவைகளிலேயே
மகா பெரிதான சத்தியத்தின் பொக்கிஷமும் தேவனால் மனிதனுக்கு அனுப்பப்பட்டவைகளிலேயே மிகவும் பக்தி வினயமான மற்றும் அஞ்சத்தகுந்ததுமான எச்சரிப்புகளும் உலகத்திற்கு கொடுக்கப்படும்படி அவர்களிடம்தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. விசேஷித்த விதமாக ஏழாம் நாள் அட்வென்டிஸ்டுகள் உலகத்தில் காவற்காரர்களாகவும் ஒளிகாட்டுகிறவர்களாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அழிந்து கொண்டிருக்கின்ற உலகத்திற்கான கடைசி எச்சரிப்பு அவர்களிடம்தான் நம்பிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆச்சரியமான ஒளி அவர்கள் மேல் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. முதலாம், இரண்டாம் மற்றும் மூன்றாம் தூதர்களுடைய தூதுகளை பறைசாற்ற வேண்டிய மிகவும் பக்தி வினயமானதும் முக்கியத்துவம் வாய்ந்ததுமான ஒரு பணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பணி வேறொன்றுமில்லை. அவர்களது கவனத்தை திசை திருப்பக்கூடிய வேறொன்றையும் அவர்கள் அனுமதிக்கக்கூடாது. ஏழாம் நாள் அட்வென்டிஸ்ட் சபை நிறுவப்பட்டதற்கான காரணங்கள்.
நமது எண்ணிக்கை அதிகரித்தபோது ஸ்தாபனம் போன்றதொரு அமைப்பு இல்லாவிடில் அங்கு மாபெரும் குழப்பம் விளையும் என்பதும், ஊழியத்தை வெற்றிகரமாக முன்னோக்கிக் கொண்டு செல்ல முடியாது என்பதும் தெளிவான காரியமாகும். ஊழியத்திற்கு ஆதரவளித்து தாங்குவதற்கும் புதிய இடங்களில் பணியை முன்னேற்றிச் செல்வதற்கும் தகுதியற்ற அங்கத்தினர்களிடமிருந்து சபைகளையும் ஊழியத்தையும் பாதுகாப்பதற்கும் சபை சொத்துக்களை நிர்வகிப்பதற்கும் அச்சகத்தின் மூலம் சத்தியத்தை வெளியீடு செய்வதற்கும் மற்றும் பல நோக்கங்களுக்காகவும் ஸ்தாபனம் மிகவும் இன்றியமையாததாக இருந்தது. சபையிலே ஒழுங்கும் முழுமையான கட்டுப்பாடும் இருக்க வேண்டியதற்கு ஸ்தாபனம் அத்தியாவசியம் என்ற வெளிச்சம் தேவனுடைய ஆவியால் அருளப்பட்டிருந்தது. அண்ட சராசரம் முழுவதிலும் உள்ள தேவனுடைய கிரியைகளிலெல்லாம் ஒழுங்கும் கிரமும் வெளிப்படையாய் காணப்படுகின்றன. ஒழுங்கு என்பது பரலோகத்தின் பிரமாணமாகும். பூமியிலுள்ள தேவனுடைய ஜனங்களின் பிரமாணமும் அதுவாகவே இருக்க வேண்டும். ஸ்தாபனம் என்பது எப்பொழுதும் அத்தியாவசியமானதே. சபைகள் ஒழுங்கினை கடைபிடித்து அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் முறைப்படுத்தப்படவில்லையெனில் எதிர்காலத்தை குறித்து நம்புவதற்கான ஒன்றும் அவைகளுக்கு இருக்காது.
போலியான புரட்சிகளை தடுப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையால் அங்கீகரிக்கப்படாத உரிமை கோருதல்களை தவறென்று நிரூபிப்பதற்கும் மாபெரும் வல்லமையாக விளங்கக்கூடிய ஒரு முழுமையான ஸ்தாபனம் அத்தியாவசியப்படுகின்ற வேளையில் இந்த ஜனங்களிடையே உட்புகுந்து ஊழியத்தை சீர்குலைக்கின்ற தனது முயற்சிகளில் சாத்தான் வெற்றி பெறுவானானால் அவன் எவ்வளவாய் மகிழ்ச்சியடைவான். ஞானமாகவும் ஜாக்கிரதையான உழைப்பாலும் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஸ்தாபனத்தின் அமைப்பும் ஒழுங்கும் உருக்குலைந்து போகாதபடிக்கு அவன் கயிறுகளை நாம் சரியான அளவில் பிடித்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. இப்போதைய காலத்திற்குரிய ஊழியத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வாஞ்சிக்கின்ற ஒழுங்கற்ற சக்திகளுக்கு அனுமதி வழங்கப்படக்கூடாது. முடிவு காலத்தை நாம் நெருங்கும் வேளையில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் மதம் சார்ந்த எந்த ஸ்தாபனத்தையும் சாராமல் தன்னிச்சையாக செயல்படுவார்கள் என்ற கருத்தை சிலர் பரப்பியிருக்கின்றனர். ஆயினும் ஒவ்வொரு மனிதனும் தன்னிச்சையாக செயல்படுதல் என்னும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த பணியில் கிடையாது என்று கர்த்தரால் நான் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றேன். கடைசி நெருக்கடியை நாம் நெருங்கும் போது செயலில் ஒத்திசைவு மற்றும் ஒழுங்கு காணப்பட வேண்டிய அவசியமில்லை என்று எண்ணுவதற்கு பதிலாக இதற்கு முன்பு இருந்ததைக் காட்டிலும் மிகவும் ஒழுங்கும் சிரமமாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய திருச்சபையின் விசேஷித்த அதிகாரம்.
தேவன் தமது சபைக்கு விசேஷித்த அதிகாரத்தையும் வல்லமையையும் அளித்திருக்கின்றார். அதை அவமதிப்பதாலும் அலட்சியம் செய்வதாலும் ஒருவனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்படி செய்யும்போது அவன் தேவனுடைய சத்தத்தை அலட்சியம் செய்கின்றான். வானத்தின் கீழே மிக உயர்ந்த வல்லமையை தேவன் தமது திருச்சபைக்கு அளித்திருக்கின்றார். சபையில் அறிவுத்திறனுள்ள அவரது ஒருங்கிணைக்கப்பட்ட மக்களில் வெளிப்படுகின்ற தேவனுடைய சத்தமே மதிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். ஆவிக்குரிய பெலவீனம் மற்றும் குருட்டாட்டத்தின் ஒரு காலம். சபைகள் எங்கிலும் ஒரு சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டுமென்று மின்னப்பாலிஸ் கூட்டத்தில் நாம் குறிப்பிட்டிருந்ததெல்லாவற்றிலும் உறுதியாயிருந்தேன். சபைகளில் சீர்திருத்தங்கள் கண்டிப்பாக செயலாற்றப்பட வேண்டும். ஏனெனில் மாபெரும் வெளிச்சத்தினாலும் விசேஷித்த வாய்ப்புகள் மற்றும் சிலாக்கியங்களினாலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்த ஜனத்தின் மீது ஆவிக்குரிய பெலவீனமும் குருட்டாட்டமும் நிலவியிருந்தது. சீர்திருத்தவாதிகளைப் போல
அவர்கள் ஸ்தாபனம் சார்ந்த சபைகளை விட்டு வெளியே வந்திருந்தனர். ஆயினும் அவர்களது முந்தைய சபைகள் செயல்பட்டதற்கு ஒத்ததான ஒரு பகுதியை அவர்கள் இப்பொழுது செயல்படுத்தினர். இன்னொரு வெளியேற்றத்திற்கான அவசியம் எழுசியம் எழும்பாது என்று நாங்கள் நம்பினோம். சமாதான கட்டுகளினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு நாங்கள் ஜாக்கிரதையாயிருக்கும்போது குருட்டு பிடிவாதத்திற்கு விரோதமாக எழுத்தால் அல்லது குரலால் எதிர்ப்பை தெரிவிப்பதை நாங்கள் நிறுத்த மாட்டோம்.
தங்களது வெளிச்சத்திற்காக பெருமைப்பட்டுக் கொண்டு அதேவேளையில் அதில் நடக்கத் தவறுகின்றவர்களைப் பற்றி கிறிஸ்து கூறுவதாவது, நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்குமென்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட மாபெரும் வெளிச்சத்தை பெற்றிருக்கிற ஏழாம் நாள் அட்வென்டிஸ்ட் மக்களே, கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். சபை லவவோதிக்கேயா நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றது. தேவனுடைய பிரசன்னம் அவள் நடுவில் இல்லை. சபை தலைமையகத்தில் அதிகார துஷ்பிரயோகம். தவறான மனோபாவங்களினாலும் தவறான கொள்கைகளினாலும் ஜெனரல் கான்ஃபரன்ஸும் கரைப்பட்டதாக மாறிக்கொண்டு வருகின்றது. மனிதர்கள் தங்களது ஆளுகையின் கீழ் இருக்கின்றவர்களை பாதகமான முறையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். தனிநபர்களை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உறுதி பூண்டவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஆளுகை செய்வார்கள் அல்லது அளிப்பார்கள். பதவி மனிதர்களை தெய்வங்களாக்கிவிட்டதைப் போல நினைத்துக் கொண்டு மற்றவர்களை அடக்கியாளக்கூடிய வகையில் உருவாகியிருக்கின்ற வல்லமை எனக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. அச்சத்தை ஏற்படுத்திதான் ஆக வேண்டும். எவ்விடத்தில் எவரால் பயிற்சிக்கப்பட்டாலும் இது ஒரு சாபமே.
ஒரு சில மனிதருக்கு முற்றிலும் அளவுக்கதிகமான கனமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தபோதிலும் சிலர் தேவனை தங்கள் ஆலோசகராக ஏற்படுத்திக் கொள்வதில்லை. அயல்நாடுகளில் ஊழியத்தின் அவசியங்களைப் பற்றி இத்தகைய மனிதர்களுக்கு என்ன தெரியும்? தகவல் கேட்டு அவர்களிடம் வருகின்ற கேள்விகளுக்கு எப்படி தீர்மானிப்பதென்று அவர்கள் எப்படி அறிவார்கள்? எழுதுவதில் தாமதமே இல்லாதிருந்தாலும் அயல்நாடுகளில் உள்ளவர்கள் தங்களது கேள்விக்கான பதிலைப் பெறுவதற்கு 3 மாதங்கள் ஆகக்கூடும். தூரதேசங்களில் வசிக்கின்றவர்கள் பாட்டில் கிரீக்கிற்கு அப்போதைய தலைமையாகும் 1வது எழுதி அனுமதி பெறாத பட்சத்தில் தங்கள் மனம் தங்களுக்கு சரியென்று சொல்லுவதை செய்ய மாட்டார்கள். முன்னேறிச் செல்வதற்கு முன்னதாக அவ்விடத்திலிருந்து சரி அல்லது வேண்டாம் என்ற பதிலை பெறுவதற்கு அவர்கள் காத்திருப்பார்கள். ஜெனரல் கான்ஃபரன்ஸின் தலைவராக இருப்பதற்கு ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுவது ஞானமற்றதாகும். ஜெனரல் கான்ஃபரன்ஸின் பணி விரிவடைந்திருக்கின்றது. சில காரியங்கள் அவசியமில்லாமல் குழப்பத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. பகுத்தறியும் காரியம் குறைவுபட்டிருப்பது எனக்கு காண்பிக்கப்பட்டது. பணித்தளம் ஒவ்வொரு பிரிவாக பிரிக்கப்பட வேண்டும் அல்லது தற்போது நடைமுறையில் உள்ள காரியங்களில் மாற்றம் கொண்டு வருவதற்கு வேறு ஏதாவது திட்டம் தீட்டப்பட வேண்டும். 3500 அங்கத்தினர்களும் 6 உள்பகுதி அலுவலகங்களும் ஏறக்குறைய 30 ஊழிய வேலையாட்களும் 3 அடங்கிய ஜெனரல் கான்ஃபரன்ஸ் செயற்குழுவையும் கொண்ட 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபை 1863 ஒழுங்குபடுத்தப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சிறிய ஸ்தாபனத்தை தலைமை தாங்கி ஆலோசனையளித்து நடத்துவதற்கு ஜெனரல் கான்ஃபரன்ஸ் தலைவர் நன்கு திறம்படைத்தவராகவே இருந்தார். ஒவ்வொரு முக்கியமான கூட்டத்திலும் தனிப்பட்ட முறையில் கலந்து கொள்ளவும் கூடுதலாக அச்சகப்பணியுடன் தொடர்புடையதாயிருந்த அதிகமான வேளையில் தனது தனிப்பட்ட கவனத்தை செலுத்துவதற்கும் அவரால் முடிந்தது. இருப்பினும் 1896 திருச்சபையின் ஊழியம் ஐக்கிய நாடுகளில் பெருமளவுக்கு பரம்பி ஐரோப்பா, ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்கா வரையிலும் கூட விரிவடைந்திருந்தது. இப்படி பரந்து விரிவடைந்து வருகின்ற பணியை மேற்பார்வையிட்டு வழிநடத்துவது ஒரு மனிதனால் இனிமேலும் கூடாததாக இருந்தது.
உலகம் முழுவதிலும் இருக்கின்ற நமது சபை அங்கத்தினர்கள் ஆலோசனைக்காக ஒரு மனிதனை மாத்திரம் எதிர்நோக்கியிராதபடி பணிக்களம் பல பிரிவுகளாக பிரிக்கப்படுவதை எலன் உவைட் வலியுறுத்தினார். ஒன்றிய கான்ஃபரன்ஸ் அலுவலகங்களும் உலகளாவிய மண்டலங்களும் உருவாக்கப்பட்டதன் மூலம் இது நிறைவடைந்தது.
ஞானமற்ற தலைவர்கள்
தேவனுக்காக பேசுவதில்லை. ஊழியம் எப்படி செய்யப்பட வேண்டுமென்று ஆலோசனை அளிப்பதில் அதிகாரப்பூர்வமானதாக கருதப்பட்டு வந்திருந்த பேட்டில் கிரீக்கிலிருந்து வரும் சத்தம் இனி தேவனுடைய சத்தமாக இருக்கப் போவதில்லை. ஒன்று, சில ஆண்டுகள் மட்டும்தான் ஜெனரல் கான்பரன்ஸின் சத்தத்தை நான் தேவனுடைய சத்தமாக கருதியிருந்திருக்கின்றேன். ஒன்று, நமது தலைமையகமும் அதன் அதிகாரிகளும் பரிசுத்தமான இடத்தில் நின்று ஜனங்களுக்காக பேசுகின்ற தேவனுடைய சத்தமாக இருப்பார்கள் என்று நாம் நம்பியிருந்ததெல்லாம் கடந்த கால நிலையாக இருக்கின்றது. புதியதொரு ஸ்தாபனம் அவசியமில்லை. கிருபையின் கால முடிவையும் தேவனுடைய ஜனங்களிடையே ஏற்பட இருக்கின்ற அசைவையும் குறித்த அநேக பத்திகளை சாட்சியாகமங்களிலிருந்து எடுத்து இந்த ஜனங்களிடமிருந்து வெளியே வருகின்ற தூய்மையும் பரிசுத்தமுமாக எழும்பக்கூடிய மக்களை குறித்து நீங்கள் பேசக்கூடும். ஆயினும் இப்படிப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தற்போது சத்துருவானவனை அநேகர் ஏற்றுக்கொண்டு அதை குறித்து பேசி அதன்படி செயல்படுவார்களானால் ஏழாம் நாள் அட்வென்டிஸ்ட் மக்கள் மத்தியிலே இதுவரை காணப்படாத மிக பெரிய சமயவெறி கொண்ட கிளர்ச்சிகளை நாம் காணலாம். இதைதான் சாத்தானும் விரும்புகின்றான்.
ஏழாம் நாள் அட்வென்டிஸ்ட் ஜனங்களை, சபையை பாபிலோன் என்று அழைக்கவும் தேவனுடைய ஜனங்களை அதிலிருந்து வெளியே வரும்படிக்கு அழைக்கவும் தக்கதான ஒரு செய்தியையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கவில்லை. இதை குறித்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை காரணங்களும் எனக்கு மதிப்புள்ளதல்ல. ஏனெனில் இப்படிப்பட்ட செய்திக்கு எதிராக போதுமான வெளிச்சத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கின்றார். கர்த்தர் தமது சபையை நேசிக்கின்றார் என்பதை நான் அறிவேன். இந்த சபை ஒழுங்குமுறை குலைக்கப்படவோ அல்லது தனித்தனி இயக்கமாக சிதறடிக்கப்படவோ கூடாது. இதில் சிறிதளவு கூட எந்த ஒரு உடன்பாடும் இல்லை. அப்படி நடக்கும் என்பதற்கு எந்த ஒரு சிறிதளவு ஆதாரமும் இனி இருக்கப் போவதும் இல்லை. என் சகோதரர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறாவது, கர்த்தர் தமது வேலையை செய்வதற்கு ஒழுங்குபடுத்தப்பெற்ற அமைப்பு ஒன்றை தமக்கு வைத்திருக்கின்றார். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகின்ற ஜனங்களாக ஒழுங்குபடுத்தப்பெற்றிருக்கும் அமைப்பிலிருந்து யாதொருவர் தங்களை விலக்கிக் கொள்ளும்போது அப்படி அந்த நபர் தனது சொந்த மனுஷீக அளவுகோள்களால் சபையை அளக்க ஆரம்பித்து அவர்களுக்கு விரோதமாக நியாயத்தீர்ப்பை கூற ஆரம்பிக்கும்போது அவரை தேவன் வழிநடத்தவில்லை என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த நபர் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கின்றார். தேவன் அனைத்தையும் ஒழுங்குபடுத்துவார்.
ஊழியம் வெற்றியடையாதோ என்று பயப்படவோ சந்தேகப்படவோ அவசியமில்லை. தேவன் ஊழியத்தின் தலைமையிடத்திலிருக்கின்றார். அவர் அனைத்தையும் ஒழுங்குபடுத்துவார். ஊழியத்தின் தலைமை பீடத்தில் சரிப்படுத்தப்பட வேண்டிய காரியங்கள் இருக்குமானால் தேவனதை கவனித்துக் கொள்வார். ஒவ்வொரு தவறையும் திருத்தும் கிரியையை அவர் செயல்படுத்துவார். தேவ ஜனத்தை சுமக்கின்ற சிறப்பு வாய்ந்த கப்பலை தேவன் பத்திரமாக நடத்திச் சென்று துறைமுகத்தினுள் கொண்டு சேர்ப்பார் என்று நாம் விசுவாசிப்போமாக. தேவனுக்கென்று ஜீவனுள்ள திருச்சபை எதுவும் இல்லையா? அவருக்கென்று ஒரு சபை இருக்கின்றது. ஆனால் அந்த சபை ஜெயம் பெற்றுவிட்ட சபையாக இல்லை, போராடி கொண்டிருக்கின்ற சபையாக இருக்கின்றது. அதில் குறைபாடு நிறைந்த அங்கத்தினர்களும் கோதுமையின் மத்தியில் களைகளும் இருக்கிறதற்காக நாங்கள் வருந்துகின்றோம். தற்போது சபையில் தீமைகள் இருந்தாலும் உலகத்தின் முடிவு வரையிலும் காணப்பட்டாலும் பாவத்தினால் கரைப்பட்டும் சீர்கெட்டும் இருக்கின்ற இந்த உலகிற்கு இந்த கடைசி நாட்களிலே சபைதான் ஒளியாக இருக்க வேண்டியதாகவிருக்கின்றது. பெலவீனப்பட்டும் குறைபாடுடையதாகவும் இருந்தாலும் கடிந்து கொள்ளப்பட்டு எச்சரிக்கப்பட்டு ஆலோசனை கொடுக்கப்பட வேண்டிய அவசியமுடையதாயிருந்தாலும் சபைதான் பூமியின் மீது கிறிஸ்துவானவர் தமது மேலான கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரே பொருளாக இருக்கின்றது.
சாத்தானுடைய கோட்டை கொத்தலங்கள் ஒருபோதும் ஜெயம் பெறாது. ஆனால் மூன்றாம் தூதனின் தூது ஜெயம் பெறும். கர்த்தருடைய சேனையின் அதிபதியானவர் எரிகோவின் மதில்களை தகர்த்து போட்டது போல கர்த்தருடைய கற்பனையை கைகொள்ளுகின்ற ஜனத்தார் ஜெயம் பெறுவார்கள். அவர்கள் எதிர்க்கும் அனைத்து இயற்கை சக்திகளும் தோற்கடிக்கப்படும். பொறுப்பு பகிர்ந்தளித்தலை வலியுறுத்தல். தற்போது நமக்கு வேண்டியது ஒரு மறு ஒழுங்கமைப்பே ஆகும். நாம் அஸ்திபாரத்திலே துவக்கி ஒரு மாறுபட்ட கொள்கையின் மீது கட்ட வேண்டியிருக்கின்றது. வெவ்வேறு இடங்களிலும் வெவ்வேறு மாகாணங்களிலும் இருக்கின்ற கல்வி மற்றும் பகுதி அலுவலகங்கள் சார்ந்த நமது பலதரப்பட்ட நிறுவனங்களின் தலைமைப்பீடத்தில் நின்று கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இங்கே இருக்கின்றார்கள்.
செயல்படுத்துவதற்கான திட்டங்களை வனைவதிலும் உருவாக்குவதிலும் உரிமையுடைய இவர்கள் அனைவரும் பிரதிநிதியான மனிதர்களாக நிற்க வேண்டியது இருக்கின்றது. முழுதும் பரந்து விரிந்துள்ள பணித்தளத்தை கருத்திற்கொண்டால் ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் அங்கே இருக்க வேண்டியுள்ளது. ஊழியம் பெரிதாயிருக்கின்றது. செய்யப்பட வேண்டிய ஊழியத்தை திட்டமிடுவதற்கு ஒரு மனித மூளையால் மாத்திரம் இயலாது.
இப்பொழுது நான் கூறிக்கொள்ள விரும்புவது, ஊழியத்தின் இந்தப் பிரிவு அல்லது அந்தப் பிரிவு என்று கட்டுப்பாடு செய்யக்கூடிய எந்த இராஜாங்க வல்லமையையும் நமது பதவி நிலைகளில் தேவன் வைக்கவில்லை. ஒவ்வொரு ஒழுங்குமுறையிலும் அதை கட்டுப்படுத்துகின்ற முயற்சிகளினால் ஊழியம் பெரிதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மறுசீரமைப்பு, ஒரு மறு ஒழுங்கமைப்பு கட்டாயம் அவசியமாயிருக்கின்றது. இன்றியமையாத தேவையான ஒரு வல்லமையும் பலனும் செயற்குழு கூட்டங்களுக்குள்ளாக கட்டாயம் கொண்டுவரப்பட வேண்டும். புதிய பகிரி அலுவலகங்கள் கட்டாயமாக உருவாக்கப்பட வேண்டும். ஆஸ்திரேலியாவில் ஒன்றிய பகுதி அலுவலகம் யூனியன் கான்ஃபரன்ஸ் ஒருங்கிணைக்கப்பட்ட காரியம் தேவனுடைய ஒழுங்கின்படியானதாக இருந்தது. அறிவுரைக்காக ஆயிரக்கணக்கான மைல்விளுக்கு அப்பாலுள்ள பேட்டில் கிரீக்கிற்கு கடிதத்தை அனுப்புவதும் பின்பு ஒரு பதிலை பெறுவதற்காக பல வாரங்கள் காத்திருப்பதும் அவசியமற்றதாக இருக்கின்றது. அதற்கு பதிலாக அந்த சமயத்தில் அங்கு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களே என்ன செய்யப்படலாம் என்பதை தீர்மானிக்க வேண்டும். 1901 ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கூட்டத்தின் மறுமொழி,
இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டம் துவங்கியது முதல் நம் மத்தியிலிருந்தது யார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இத்தகைய கூட்டத்தில் பொதுவாக காணப்படும் ஆட்சேபனைக்குரிய அம்சங்களை அப்புறப்படுத்தினவர் யார்?
பரலோகத்தின் தேவனும் அவரது தூதர்களுமே ஆவர். உங்களை கிழித்து துண்டு துண்டாக்குவதற்காக அவர்கள் இங்கே வரவில்லை. மாறாக சரியான மற்றும் சமாதானம் நிறைந்த மனதை உங்களுக்கு கொடுப்பதற்காகவே வந்திருந்தனர். தேவன் திட்டமிட்டிருக்கின்ற ஊழியம் தடைபடாமல் செய்யப்படுவதற்காக அந்தகாரத்தின் வல்லமைகளை பின்னுக்குத் தள்ளி தேவனுடைய கிரியைகளை நடப்பிப்பதற்காகவே அவர்கள் நம் மத்தியில் இருந்தனர். தேவ தூதர்கள் நம் மத்தியில் கிரியை நடப்பித்துக் கொண்டிருந்தனர். இந்த கூட்டத்தில் ஏற்பட்ட திருப்பங்களைக் கண்டு ஆச்சரியமடைந்தது போல நான் ஒருபோதும் என் வாழ்வில் அதிக ஆச்சரியமடைந்ததில்லை. இது நம்முடைய கிரியை அல்ல, தேவனே இதை செய்தார். இது சம்பந்தமான அறிவுரை எனக்கு அளிக்கப்பட்டது. ஆயினும் இக்கூட்டத்தின் சாராம்சம் நிறைவேறி தீருமட்டும் அவ்வறிவுரையை என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவ தூதர்கள் இந்த கூட்டத்தில் மேலும் கீழுமாக நடந்து வந்திருக்கின்றார்கள். இதை நீங்கள் ஒவ்வொருவரும் நினைவிற்கொள்ள வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். அவர் தமது ஜனத்தின் காயங்களை சொஸ்தமாக்குவார் என்று தேவன் கூறியிருக்கின்றதை நீங்கள் நினைவிற்கொள்ள வேண்டுமென்றும் நான் விரும்புகிறேன்.
ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கூட்டத்தின் போது கர்த்தர் தமது ஜனத்திற்காக வல்லமையாய் கிரியை நடப்பித்தார். அந்த கூட்டத்தை குறித்து ஒவ்வொரு முறை நான் சிந்திக்கும் போதும் இனிமையான பக்தி வினயமான ஒரு உணர்வு என்மேல் படர்ந்து என் ஆத்துமாவுக்கு ஒரு நன்றியுணர்வின் ஒளியை அனுப்புகின்றது. நமது மீட்பராகிய கர்த்தருடைய மதிப்பு வாய்ந்த செயல்களை நாம் கண்டிருக்கின்றோம். அவர் தமது ஜனத்திற்கு விடுதலையை அருளியிருக்கின்றபடியால் அவரது பரிசுத்த நாமத்தை நாம் துதிக்கின்றோம். ஜெனரல் கான்ஃபரன்ஸ் எல்லா தனிப்பட்ட பகுதி அலுவலகங்களின் மீதும் அதிகாரம் செலுத்தாதிருக்கும்படியாக ஒன்றிய பகுதி அலுவலகங்களை யூனியன் கான்ஃபரன்ஸ் ஒழுங்குபடுத்தும் காரியம் அவசியமானதாக இருந்திருக்கின்றது. பகுதி அலுவலகத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரம் ஒரு மனிதன் மீதோ அல்லது இரண்டு மனிதர் அல்லது 6 மீதோ மையங்கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல. மாறாக வெவ்வேறான பகுதிகளில் மனிதர்களின் ஒரு ஆலோசனை குழு இருக்க வேண்டியுள்ளது. 1901 நடந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் கொண்டுவரப்பட்ட ஸ்தாபன ரீதியான மாற்றங்கள் குறித்த அதிகப்படியான விவரங்கட்கு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்சைக்ளோபீடியா வால்யூம் 10 ஆஃப் த கமெண்ட்ரி ரெஃபரன்ஸ் சீரீஸ் ரிவைஸ்ட் எடிஷன் பக்கம் 1050-1053 வரை ஐப் பார்க்கவும். MS 26 April 3, 1903 STA ஸ்தாபனத்தின் மீதுள்ள நம்பிக்கை மறு உறுதி செய்யப்படுதல்.
தேவன் ஸ்தாபித்திருக்கின்ற அஸ்திபாரத்தை நாம் இப்பொழுது அடிகளால் அளக்க இயலாது. நாம் இப்பொழுது எந்தவொரு புதிய ஸ்தாபனத்திற்குள்ளும் நுழையலாகாது. அப்படி நுழைவதென்பது சத்தியத்திலிருந்து மருள விழுந்து போவதாக அர்த்தமாகும்.
ஒரு ஜனக்கூட்டமாகிய நம்மை தேவன் தமக்கென்று ஒரு விசேஷித்த சம்பத்தாயிருக்கும்படி அழைத்திருக்கின்றார் என்று உலகம் முழுவதிலுமுள்ள 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் மக்களிடம் சொல்லுவதற்கு நான் அறிவுறுத்தப்பட்டேன். பூமியின் மீதுள்ள தேவனுடைய சபை காலத்தின் முடிவு மட்டும் சேனைகளின் கர்த்தருடைய ஆலோசனையிலும் ஆவியிலும் ஒருமித்து பூரணமாக நிற்க வேண்டுமென்று அவர் நியமித்திருக்கின்றார். சில நேரங்களில் ஊழியத்தின் பொதுவான நிர்வாகப் பொறுப்பையுடைய ஒரு சிறு கூட்ட மனிதர்கள் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் என்ற பெயரில் தேவனுடைய ஊழியம் தடைபடும் விதத்தில் ஞானமற்ற திட்டங்களை செயல்படுத்த முயற்சித்தபோது இத்தகைய சில மனிதர்களால் எடுத்து கூறக்கூடிய ஜெனரல் கான்ஃபரன்ஸின் குரலை தேவனுடைய குரலாக நான் இனிமேல் கருத முடியாது என்று கூறியிருக்கின்றேன். ஆனால் ஊழியக்களத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் பிரதிநிதிகளாயிருக்கும்படி முறையாக நியமிக்கப்பட்டுள்ள ஒரு கூட்ட மனிதராலான ஜெனரல் கான்ஃபரன்ஸின் தீர்மானங்கள் மதிக்கப்படக்கூடாது என்று நான் கூறவில்லை.
உலகத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் தேவனுடைய சபையின் பிரதிநிதிகள் ஜெனரல் கான்ஃபரன்ஸில் கூடும்போது அதிகாரமுடையவர்களாயிருக்க வேண்டுமென தேவன் வகுத்திருக்கின்றார். தேவன் தமது ஊழியத்தின் செழிப்பு மற்றும் வளர்ச்சிக்காக திட்டஞ்செய்யக்கூடுகின்ற ஜெனரல் கான்ஃபரன்ஸின் அபிப்பிராயத்தையும் நிதானிப்பையும் சபைக்கே உரித்தான செல்வாக்கு மற்றும் அதிகாரத்தின் முழு நிறைவாக கொடுத்திருக்கின்றார். சிலரோ ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு சிறு கூட்ட மனிதருடைய கருத்திற்கும் மிதானிப்பிற்கும் இசைந்து போய் தவறிழைக்கக்கூடிய அபாயத்தில் இருக்கின்றார்கள். சிறப்பான அதிகாரத்தையும் வல்லமையையும் தேவன் தமது திருச்சபைக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதனை கருதாமல் அவமதிக்கிற எவரும் நியாயமானவராக நிரூபிக்கப்பட முடியாது. ஏனெனில் அப்படிச் செய்பவன் தேவனுடைய குரலை அவமதிக்கிறான். இஸ்ரவேலின் தேவன் தமது ஜனத்தை இன்னும் நடத்திக் கொண்டிருக்கின்றார். முடிவு பரியந்தம் தொடர்ந்து அவர்களோடிருப்பார் என்பதை உணரும்பொழுது நான் உற்சாகமடைகின்றேன், ஆசீர்வாதம் பெறுகின்றேன். உவைட்டின் கருத்து. இன்னொரு திருச்சபை உருவாகும் அளவுக்கு இந்த ஸ்தாபனத்தை முற்றிலுமாக மருள விழுந்துவிட தேவன் அனுமதிக்க மாட்டார் என்ற அம்மையாரின் எலன் உவைட் உண்மையான உபதேசத்தையும் மீதமான திருச்சபையின் அனுபவத்தையும் அவர் எவ்வளவு உயர்வாக மதிப்பிட்டிருந்தார் என்பதையும் நான் திருமதி லிடா ஸ்காட்டிடம் கூறினேன். W.C. White to Andros, May 23, 1915. வைட் எஸ்டேட் கரஸ்பாண்டன்ஸ் ஃபைல். ஆவிக்குரிய எழுப்புதல் இன்னமும் அவசியம். நம்பகமான பதவியில் இருக்கின்ற மனிதர்கள் தேவ சித்தத்தையும் வழியையும் பின்பற்றியிருந்திருப்பார்களானால் கடந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் என்னென்ன வேலைகள் செய்து முடித்திருக்க முடியும் என்று ஒருநாள் மதிய நேரத்திலே அமர்ந்து எழுதி கொண்டிருந்தேன். பெரிய வெளிச்சத்தை பெற்றிருந்தவர்கள் அவ்வெளிச்சத்திலே நடக்கவில்லை. கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்த வேண்டிய விதத்தில் மனிதர்கள் தங்களை தாழ்த்தவில்லை. எனவே பரிசுத்த ஆவி அவர்களுக்கு அருளப்படாதிருந்தது. நான் நினைவிழந்தபோது இதுவரைக்கும்தான் எழுதியிருந்தேன். அப்போது பேட்டில் கிரீக்கில் நான் ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருப்பது போன்று ஒரு தரிசனத்தில் காணப்பட்டேன். அங்கே இருந்த கூடாரத்தின் அரங்கத்திலே கூடியிருந்தோம். ஜபம் ஏறெடுக்கப்பட்டது. மிகவும் ஊக்கமான விண்ணப்பங்கள் தேவனிடத்தில் ஏறெடுக்கப்பட்டன. அக்கூட்டம் ஆவியானவரின் பிரசன்னத்தால் அடையாளப்படுத்தப்பட்டது. மனமார்ந்த பாவ அறிக்கை பண்ணுவதற்கு யாதொருவரும் அதிக பெருமையுடையவர்களாக காணப்படவில்லை. செல்வாக்கு பெற்றிருந்தவர்களும் ஆனால் முன்பு தங்களது பாவங்களை அறிக்கை செய்வதற்கு தைரியமில்லாதவர்களாயிருந்தவர்களுமே இந்த வேலையை முன்னின்று நடத்தியவர்களாயிருந்தார்கள். அக்கூடாரத்தில் முன்பு ஒருபோதும் கேட்டிராத அளவு மிகுந்த சந்தோஷம் கேட்கப்பட்டிருந்தது. அதன் பின்பு நான் தரிசனத்திலிருந்து எழும்பினேன். சில மணித்துளிகள் எங்கே இருக்கின்றேன் என்று என்னால் யூகிக்க முடியாமல் போயிற்று. என் எழுதுகோள் இன்னும் என்னுடைய கரத்திலேயே இருந்தது. இப்படி நடக்கலாம். கர்த்தர் இவைகளையெல்லாம் தமது ஜனங்களுக்காகச் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். பரலோகம் முழுவதுமே தயை பாராட்ட காத்து கொண்டிருக்கிறது என்ற வார்த்தைகள் என்னிடம் சொல்லப்பட்டன. ஒருவேளை கடந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் முழு நிறைவான வேலை செய்யப்பட்டிருக்குமானால் நாம் இந்நேரம் எங்கே இருந்திருப்போம் என்று யோசித்து பார்த்தேன். இராக் காலங்களிலே என் முன்னதாக கடந்து சென்று தரிசனங்களால் நான் மிகவும் ஆழமாக உணர்த்தப்பட்டேன். அநேக இடங்களிலே ஒரு மாபெரும் இயக்கம், எழுப்புதலான ஒரு வேலை முன்னேறிச் சென்று கொண்டிருப்பதைப் போல அங்கு காணப்பட்டது.
நம்முடைய ஜனங்கள் தேவனுடைய அழைப்பிற்கு செவி கொடுத்தவர்களாக சரியான வரிசையில் சென்று கொண்டிருந்தார்கள். 1913 நடந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கூட்டத்திற்கு எலன் வுவைட் அவர்களின் முதலாவது தூதிலிருந்து எடுக்கப்பட்டது. தமது ஜனங்களிடத்தில் தேவனுடைய பொறாமை.
சபை தோற்றுப்போயிருக்கின்றது.
தனது மீட்பரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாமல் வருந்தத்தக்க விதத்தில் தோற்றுப்போயிருக்கின்றது. இருந்தபோதும் கர்த்தர் தமது ஜனங்களிடமிருந்து தாமாக விலகிப்போய்விடவில்லை. அவர் தம் பிள்ளைகளின் தவறுகளை பொறுத்து கொண்டிருக்கின்றார். அவர்களிடம் ஏதோ நன்மையான காரியங்கள் காணப்படுவதால் அல்ல, சத்தியத்திற்கும் நீதிக்கும் எதிராக ஜனங்களுக்கு முன்பாக தேவனுடைய நாமம் கனவீனம் பண்ணப்படாதிருக்கவும், தேவனுடைய ஜனங்கள் அழிந்து போவதில் சாத்தானின் ஏதுகரங்கள் வெற்றி கழிப்படையாதிருக்கவும் அவர் இன்னமும் அவர்களிடம் பொறுமையாக இருந்து கொண்டிருக்கின்றார். வியக்கத்தக்க பொறுமையோடும் கனிவோடும் அவர்களை நல்வழிப்படுத்தியிருக்கின்றார். அவரது அறிவுரைகளுக்கு அவர்கள் செவி கொடுப்பார்களானால் இப்படிப்பட்ட தவறான போக்கை மேற்கொள்கின்ற அவர்களது மனப்பாங்குகளை அவர் சுத்தப்படுத்தி நித்திய இரட்சிப்புக்கென்று அவர்களை காத்துக் கொள்வார். தமது கிருபையின் வல்லமையின் நித்திய நினைவு சின்னங்களாக அவர்களை நிலைநிறுத்துவார். நாம் நினைவு கூற வேண்டியது, சபை பலவீனமானதாகவும் குறைபாடு நிறைந்ததாகவும் இருக்கின்ற போதிலும் அது பூமியின் மீது கிறிஸ்துவானவர் தமது மேலான கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரே பொருளாக இருக்கின்றது. உள்ளார்ந்த அக்கறையுடன் அவர் தொடர்ச்சியாக அதை கண்காணித்துக் கொண்டும் தமது பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுத்திக் கொண்டும் இருக்கின்றார். தமக்கு உண்மையாயிருப்பவர்களுடன் தேவன் கிரியை செய்கின்றார்.
தமக்கு ஊழியன் செய்வதற்கென்று கர்த்தராகிய இயேசுவுக்கு எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இருக்கின்றனர்.
யூத ஜனங்கள் ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவை புறக்கணித்தபோது அவர் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்களிடத்திலிருந்து எடுத்து அதை புறஜாதிகளிடத்தில் கொடுத்தார். இந்த கொள்கையின் அடிப்படையில் தேவன் தமது ஊழியத்தின் ஒவ்வொரு துறையிலும் தொடர்ந்து கிரியை செய்வார். ஒரு சபை கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையற்று இருப்பதை நிரூபிக்கும்போது அவர்கள் என்ன பதவியில் இருந்தாலும் அவர்களது அழைப்பு எந்த அளவில் உயர்ந்ததாகவோ பரிசுத்தமானதாகவோ இருந்தாலும் கர்த்தர் இனி எவ்விதத்திலும் அவர்களுடன் கிரியை செய்ய இயலாது. ஆதலால் முக்கியமான பொறுப்புகளை வகிப்பதற்கு மற்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இவர்கள் தங்களது வாழ்க்கையின் எல்லா தவறான செயல்களிலிருந்து மனந்திரும்பி தங்களை சுத்திகரித்துக் கொள்ளாவிட்டால் தங்களது அனைத்து எல்லைகளிலும் அவர்கள் சுத்தமும் பரிசுத்தமுமான கொள்கைகளை உருவாக்கிக் கொள்ளாவிட்டால் தேவன் அவர்களை வருத்தத்துடன் சிறுமைப்படுத்தி தாழ்மைப்படுத்துவார். அப்படி செய்தும் அவர்கள் மனந்திரும்பாவிட்டால் அவர்களை இடத்திலிருந்து நீக்கிவிட்டு அவர்களை ஒரு நிந்தையாக வைப்பார். -1 அருளப்பட்ட வெளிச்சத்தின்படி நியாயந்தீர்க்கப்படுதல்.
ஆசரிப்பு கூடாரத்திலிருக்கின்ற தராசுகளின் மூலமாக 7 அட்வென்டிஸ்ட் சபை மெருக்கப்பட வேண்டியதிருக்கின்றது. சபைக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களைப் பொறுத்தும் அனுகூலமான காரியங்களைப் பொறுத்தும் அது நியாயந்தீர்க்கப்படவிருக்கின்றது. விலைமதிக்க முடியாத தியாகத்தினாலே கிறிஸ்து சம்பாதித்துக் கொடுத்த நன்மைகளுக்கேற்றபடி சபையினுடைய ஆவிக்குரிய அனுபவம் ஒத்திராவிட்டால் ஊழியம் செய்வதற்கென்று கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் சபையை தகுதிப்படுத்தாவிட்டால் குறைய காணப்பட்டாய் என்கின்ற தீர்ப்பு அதன் மீது கூறப்படும். சபைக்கு அளிக்கப்பட்டிருந்த வெளிச்சத்தினாலும் கொடுக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பங்களினாலும் அது நியாயந்தீர்க்கப்படும். அன்போடு நெஞ்சார நேசித்து ஊழியத்திற்காக வைத்திருந்த வசதிகளான இடங்களின் அழிவு கொடுக்கும் பக்தி வினயமான எச்சரிப்பின் கண்டனங்கள் நமக்கு கூறுவது. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாயென்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. வெளிப்படுத்தல் 2:5.
சபை தற்போது தனது சொந்த மருளவிழுகையினாலே புளித்துப் போயிருக்கின்ற நிலையிலிருந்து தனது தவறுக்காக வருந்தி மனந்திரும்பாவிட்டால் தன்னைத்தானே அருவருக்கும் வரை தன் சொந்த கிரியைகளின் பலனையே புசிக்கும். மாறாக தீமையை எதிர்த்து நன்மையை தெரிந்து கொண்டு அனைத்து தாழ்மையோடும் தேவனைத் தேடி கிறிஸ்து தன்னை அழைத்திருக்கின்ற உன்னதமான அழைப்பை அடைந்து நித்திய சத்தியத்தின் அஸ்திபாரத்தின் மீது நின்று கொண்டு அவளுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறவைகளை விசுவாசத்தோடே பற்றிக் கொள்வாளானால்
அவள் நிச்சயமாய் குணப்படுவாள். உலகத்தின் கண்ணிகளிலிருந்து பிரிந்து சென்று தேவன் தனக்கு அளித்திருக்கின்ற சுத்தத்திலும் எளிமையிலும் அவள் தோற்றமளித்து, மெய்யாகவே சத்தியம்தான் தன்னை விடுதலையாக்கிற்று என்பதை தெளிவுபடுத்தி காட்டுவாள். அப்போது அவளது அங்கத்தினர்கள் மெய்யாகவே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அவரது பிரதிநிதிகளாய் இருப்பார்கள். 1. இஸ்ரவேலரின் சரித்திரம் நமக்கு ஒரு எச்சரிப்பு. ஆதிகாலத்து இஸ்ரவேலர்கள் சந்தித்த அதே ஆபத்துக்களை இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய ஜனங்களும் சந்திக்கும்படியாக உட்படுத்தப்படுவார்கள். ஆதி இஸ்ரவேலர்கள் இடர்களில் விழுந்து அவிசுவாசத்தினாலே இளைப்பாறுதலில் பிரவேசியாமற் போனது போல, தேவன் தருகின்ற எச்சரிப்புகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அதேபோன்ற இடர்களில் விழுந்து போவார்கள். ஆதி இஸ்ரவேலர்கள் பரிசுத்தமடையாத இருதயங்களாலும் ஒப்புக்கொடுக்காத தங்களது சுய சித்தங்களாலுமே அநேக பெருந்துன்பங்களை அனுபவித்தார்கள். அவர்களது அவிசுவாசம், தன்னம்பிக்கை, பாவத்தை குறித்து வருந்தாத மனநிலை, குருட்டாட்டமான மனம் மற்றும் இருதய கடினத்தின் விளைவாக இஸ்ரவேல் தேசமே இறுதியாக புறக்கணிக்கப்பட்டது. அவர்களது சரித்திரத்தின் மூலமாக ஒரு அபாய அடையாளம் நம் முன்பாக உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். எபிரேயர் 3:12-14. போராடுகின்ற சபை குறைபாடுள்ளது. ஆவிக்குரிய போராட்டம் போராடிக் கொண்டிருக்கின்ற சபை வெற்றி பெற்ற சபையாக இல்லை. இந்த பூமியும் பரலோகமல்ல. தவறு செய்கின்ற மற்றும் குறைபாடுடைய ஆண்களைக் கொண்டும் பெண்களைக் கொண்டும் சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் அவர்கள் கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்திலே பழக்குவிக்கப்பட்டு, ஒழுங்குபடுத்தப்பட்டு, பயிற்றுவிக்கப்பட்டு இந்த வாழ்க்கைக்கும் பின்வரும் அழியாத ஜீவனுக்கென்றும் கற்றுக்கொண்டு வருகின்றார்கள். எஸ்டி 4, 1883. ஒரு சிலர் சபைக்குள் நுழைந்ததுமே தங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும், தாங்கள் சந்திக்கிறவர்கள் அனைவருமே பரிசுத்தமும் பூரணமும் அடைந்தவர்களாயிருப்பார்கள் என்றும் நினைக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சபை அங்கத்தினரிடம் குறைகளை காணும்போது தீய குணம் கொண்டவர்களிடம் பழகக்கூடாது என்பதற்காகவே உலகத்தை விட்டுவிட்டு இங்கே வந்தோம், ஆனால் இங்கேயும் தீமை இருக்கின்றது என்று கூறுகின்றனர். மேலும் உவமையில் கூறப்பட்டுள்ள வேலைக்காரன் திண்ணையதில் களைகள் எப்படி உண்டானது என்று கேட்டது போன்று அவர்கள் கேட்கின்றார்கள். ஆனால் நாம் அப்படி நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் சபை முழு நிறைவானதாயிருக்கின்றது என்று முடிவுக்கு வரத்தக்கதாக கர்த்தர் நமக்கு ஒருபோதும் உத்தரவாதம் கொடுக்கவில்லை. நம்முடைய அனைத்து வைராக்கியமும் போராடிக் கொண்டிருக்கும் சபையை பரிசுத்தமான ஜெயம்பெற்ற சபையாக உருவாக்குவதில் வெற்றியுடையதாய் இராது. ஜெயங்கொள்ளும் சபை உண்மையாயும் கிறிஸ்துவை போன்றும் இருக்கும். வேலை சீக்கிரமாய் முடிவு பெறப்போகின்றது. தங்களை உண்மையுள்ளவர்களென்று நிரூபித்த ஆவிக்குரிய போராட்டம் போராடுகின்ற சபை அங்கத்தினர்கள்தான் வெற்றி பெறுகின்ற சபையாக மாறுவார்கள். கிறிஸ்துவின் வாழ்க்கை தேவனுடைய அன்பின் ஒரு தெய்வீக தூதினைக் கொண்டு நிரப்பப்பட்டிருந்த கடமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அந்த அன்பை அளவில்லாமல் மற்றவர்களுக்கு அளிப்பதற்கு அவர் தீவிரமான வாஞ்சையோடு இருந்தார். அவரது முகத்திலிருந்து எப்பொழுதும் இரக்க உணர்ச்சி பிரகாசித்தது. அவரது நடத்தை கிருபையும் தாழ்மையும் உண்மையும் அன்பும் போன்ற குணவியல்புகளைக் கொண்டதாக இருந்தது. ஜெயம்பெறும் சபையில் இணைய விரும்புகின்ற ஒவ்வொரு அங்கத்தினரும் முதலாவது ஆவிக்குரிய போராட்டம் போராடிக் கொண்டிருக்கின்ற தேவனுடைய சபையில் இதே போன்ற குணங்களை கட்டாயம் வெளிக்காட்ட வேண்டும்.